வணக்கம் டெல்லி கணேஷ் அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
அதாவது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் சார்பிலே உங்களை ஆஸ்திரேலிய நேயர்களுக்கு இந்த வேளையிலே அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம்.
எனக்கும் ஆஸ்திரேலிய தமிழரோடு பேசுவதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி எனக்கும் ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழ் மக்களுக்கு இடையே பாலமாக இருப்பதில் நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன்.
மிகுந்த நன்றி ஐயா. அதாவது 30 வருடங்களுக்கு மேலாக சென்னை வாசியாக இருக்கின்றீர்கள், ஆனால் டெல்லி கணேஷ் என்பது அந்த டெல்லி என்ற வார்த்தை உங்களோடு ஒட்டிக்கொண்டே இருக்கின்றது. இந்த டெல்லி என்பதற்கு பின்னால் இருக்கின்ற ரிஷி மூலம் என்ன?
ரிஷி மூலம் ஒன்றுமல்ல, நான் டெல்லியிலே இந்திய விமானப்படையில் ஏர்போர்ட் சொல்வாங்களே அதுல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு உள்ள தமிழர்களுக்காக, டெல்லி வாழ் தமிழர்களுக்காக தமிழ் நாடகங்கள் போட்டார்கள். அந்த தமிழ் நாடகத்தில் நடிப்பதற்கு என்னை மிகவும் கட்டாயப்படுத்தி அழைத்தார்கள். ஏன் அழைத்தார்கள் என்று தெரியவில்லை. நான் இது கொஞ்சம் பேசிக்கே இருக்கிறத பார்த்துட்டு கூப்பிட்டாங்களா என்ன என்று தெரியல. அப்புறம் நாடகத்தை நடித்தேன். அப்புறம் பிறகு சென்னைக்கு வந்து நாடகத்தை நடித்து அதற்கு பிறகு பாலச்சந்திரன் அவர்கள் என்னை நாடகத்தை பார்த்து திரைப்படத்துக்கு அழைத்து அவர்கள்தான் எனக்கு டெல்லி கணேஷ் என்று பெயர் வைத்தார்கள்.
ஓ, அதாவது நீங்கள் டெல்லியிலே இப்படி நாடகங்களை நடிக்கும் முன்பதாக ஆரம்ப காலகட்டங்களிலே உங்களுக்கு எந்த விதமான அந்த நாடக பின்னணி இருக்கவில்லை? அப்படியா?
இல்லை, எந்த பின்னணியும் கிடையாது. ரொம்ப எல்லாரும் நண்பர்களோட நல்ல கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பேன். அப்ப போய் ஏதாவது ஜோக் அடிப்பேன், சிரிப்பான். இதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன கூப்பிட்டார் நாடகத்துக்கு, அவ்வளவுதான்.
ஓஹோ. பின்னர் நீங்கள் சென்னைக்கு வந்து ஒரு முழுநேர நாடக நடிகனாக வருவதற்கு பின்னால் எந்த ஒரு சக்தி இருந்தது? அதாவது ஒரு நல்ல உத்தியோகத்திலிருந்து இப்படி நாடகம் என்பது ஒரு பெரும் எதிர்நீச்சலையும் சவாலையும் சந்திக்க வேண்டிய ஒரு துறை, அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க என்ன காரணமாக இருந்தது?
ஒன்றுமில்லை, நான் நடித்துக் கொண்டிருக்கும் போது நிறைய பத்திரிகைகள் இதை பாராட்டின, நிறைய ரசிகர்கள் கைதட்டுகிறார்கள். அப்படிங்கும்போது தொடர்ந்து நடிக்கலாமே, இந்த கைதட்டும் மக்களின் பாராட்டு பத்திரிகைகள் பாராட்டு தான் எனக்கு ஒரு போதையை தந்தது, நடிக்க வேண்டும் நடிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. சோ அப்படிதான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பாலச்சந்திர அவர்களாக பார்த்து என்ன திரைப்படத்துக்கு கூப்பிட்டாரு. சரி போமே அப்படின்னு போய் நடிச்சேன். அங்கேயும் எனக்கு நல்ல பெயர் வந்தது. சரி, இதுல எல்லாரும் எல்லாரும் பார்த்தா மகிழ்ச்சி அடைகிறாங்க, ஒரு நடிகரை பார்த்த உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. நாம வந்து எல்லாருக்கும் பொதுவா ஆனா ஒரு ஆளாக மாறுகிறோம். ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தா நம்ம ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நம்ம தெரியும்.
கண்டிப்பா
நடிப்பு உலகத்துக்கு வந்த பிறகு உலகத்துக்கே நாம் தெரிகிறோம். ஆஸ்திரேலியாவில் உங்களுடன் பேசுகின்ற அளவுக்கு நாம் தெரிகிறோம் இல்லையா? அந்த ஒரு ஆசைதான் மேலும் மேலும் எனக்கு இந்த துறைக்கு வருவதற்கு காரணமாக இருக்கு.
நீங்கள் இப்படி சென்னையிலே நீங்கள் ஆரம்ப காலத்திலே இந்த நாடகங்களை போடும் பொழுது, அதாவது திரைக்கு வருவதற்கு முன்னர் இப்படியான நாடகங்களிலே நடிக்கும் பொழுது சென்னையிலே ஏதாவது நாடக கம்பெனி மூலமாக உங்களுடைய நாடகங்கள் அரங்கேறினவா, அல்லது நீங்கள் தனிப்பட்ட ஒரு?
நான் வந்து இந்திய விமானப்படையை விட்டுவிட்டு சென்னை வந்த பிறகு காத்தாடி ராமமூர்த்தி அவர்களுடைய நாடகத்துல நடிச்சேன். அது கூட எப்படி வந்து கேட்டா, அந்த நாடகத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கும் போது அதுல என்னுடைய நண்பர் ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருந்தார், டி டி சுந்தரராஜன் ஒரு நண்பர் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரை பாராட்டுறதுக்காக நான் உள்ள போனேன். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க எங்க நாடகத்தைதான் சேரணும், வேற எங்கேயும் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி காத்தாடி ராமமூர்த்தியோட அறிமுகப்படுத்தி அவருடைய நாடகங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு நாடகம், ஒரு நாடகம் வந்து எப்படி 100 தடவை மேடையேறும், 6 நாடகங்கள்னா 600 முறை மேடையேறி இருக்கேன் அவர் கூட சேர்ந்து. அதற்கு பிறகு அந்த நாடகத்தை பார்த்து விட்டுதான் பாலச்சந்திரன் திரைப்படத்துக்கு கூப்பிட்டாரு. சாதாரண கணேஷாக இருந்தேன்னா டெல்லி கணேஷாக மாறினேன். டெல்லி கணேஷாக மாறிய பிறகு நான் எனக்குன்னு ஒரு தனி ட்ரூப் ஆரம்பிச்சேன், நாடக குழு ஒன்று ஆரம்பிச்சேன், ஓம் கணேஷ் கிரியேஷன் ஆரம்பிச்சு நான் ஒரு 5 டிராமா போட்டேன். அந்த 5 டிராமாவும் 100 முறை எல்லா ஊர்களிலையும் வெளிநாடு இந்தியா முழுக்க போய் நாடகம் போட்டோம். அப்படித்தான் நாடக அனுபவம்.
பின்னர் கே பாலச்சந்திர அவர்களுடைய வழிகாட்டலிலே நீங்கள் திரையுலகுக்கு வந்தீர்கள், பட்டின பிரவேசம் என்று நினைக்கின்றேன், அப்படித்தானே?
பட்டின பிரவேசம், அதுவும் காத்தாறு ராமூர்த்தி அவர்களால் நாடகமாக போடப்பட்டது. நான் நாடகத்தில் நடித்தேன், பட்டம் பிரதேசம் நாடகத்தில் நடித்தேன். அதை பார்த்துட்டு அப்படியே என்ன திரைப்படத்தை கூப்பிட்டாரு.
அந்த படத்துல உங்களுக்கு ஒரு பிரதானமான கதாபாத்திரமாக உங்களுடைய பாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருந்தது இல்லையா?
ஆமா 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 ஆமா.
இந்த பட்டின பிரவேசம் நாடகம் பின்னர் திரைப்படமான போது நீங்கள் நாடகத்திலே ஏற்றிருந்த பாத்திரத்தை தான் திரைப்படத்திலே கொடுத்திருந்தார்கள். தமிழ் திரையுலகை எடுத்துக்கொண்டால் 80களிலே இருந்த குணச்சித்திரங்களிலே உங்களுக்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்கின்றது. இப்படியான ஒரு முக்கியமான ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவதற்கு ஆரம்ப காலத்திலே எந்தெந்த குறிப்பிடத்தக்க படங்களை நீங்கள் இனம் காட்டுவீர்கள், இந்தந்த படங்கள் தான் எனக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுத்திருந்தன சொல்லக்கூடிய படங்கள்?
நிறைய படங்கள், அதாவது என்னுடைய முதல் படமே ரொம்ப எல்லாரும் பாராட்டினாங்க. பட்டின பிரவேசத்து ஒரு கிராமத்தானா வந்து ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னாங்க. அதுக்கப்புறம் துரை அவர்களுடைய ஒரு வீடு ஒரு உலகம், பசி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீடு ஒரு உலகத்துல ஒரு நல்ல ஒரு ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு கதாபாத்திரம். பசிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரிக்ஷாக்காரனாக குடும்பத்தை பத்தி கவலைப்படாமல் எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டு அப்படி வாழக்கூடிய ஒரு ரிக்ஷாக்காரனான கதாபாத்திரம். ரெண்டுமே கான்ட்ராஸ்ட், அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் கொடுத்து என்னால செய்ய முடிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலச்சந்திரனுடைய சிந்து பைரவி எனக்கு நிறைய பெயர் வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் அச்சமில்லை அச்சமில்லை, புன்னகை மன்னன், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எனக்கு பெயர் சேர்த்தது. அதுக்கப்புறம் எல்லா இயக்குநர்களும் எல்லா நடிகர்களோடய நடித்தாலும் திரு கமலஹாசன் அவரோட நடித்த நிறைய படங்கள் எனக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்தது. அபய் சண்முகி, மைக்கேல் மதன காமராஜன், தெனாலி, அபய் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எனக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்தது. அபூர்வ சகோதரர்கள், நாயகன், இதெல்லாம் என்னை பற்றி பேசுவதற்கான படங்கள்.
நீங்கள் பாலச்சந்திரை பற்றி ஆரம்பத்திலே சொன்ன பொழுது இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கே சொல்ல வேண்டும். அவருடைய அறிமுகங்களுக்கு அவர் ஒரு படத்தோடு நின்று விடாமல் பல திரைப்படங்களிலே அந்த தான் அறிமுகப்படுத்திய அந்த நாயகர்களினுடைய வித்தியாசமான பரிமாணங்களை காட்டியிருக்கின்றார். உதாரணமாக நீங்கள் எடுத்து காட்டிய சிந்து பைரவியிலே உங்களுடைய அந்த குருமூத்ரி என்ற பாத்திரம் இன்றைக்கும் அந்த மிருதங்க வித்வான் அப்படியே ஒரு யதார்த்தமான ஒரு குருமூர்த்தியை எங்களுடைய மனக்கண்ணிலே கொண்டு வருவார். பாலச்சந்தர் அவர்களுடைய அந்த இயக்குகின்ற அந்த பாணி, அவரோடு நீங்கள் பணியாற்றிய பொழுது அவரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த தனித்தன்மை, அவருடைய ஆளுமை,
அதாவது காலம் தவறாமை, அவருக்கு அதாவது சுறுசுறுப்பு, எறும்பு மாதிரி சுறுசுறுப்பு. அவர் எப்ப வந்தாலும் செட்டுக்குள்ள வரும்போதே, இந்த காரை விட்டு இறங்கி உள்ள வரும்போதே இந்த கூண்டில இருந்து அவுத்து விட்ட புலி எப்படி வரும், கிடக்கிட கிடக்கிற அந்த மாதிரி வேகமா வருவாரு. இந்த வயசுல அந்த வேகத்தை அவர் கடைபிடிப்பார். ஒண்ணு, ரெண்டாவது வசனங்கள் எல்லாம் எழுதி வச்ச வசனங்களை அப்படியே சொல்லக்கூடாதும்பாரு. அது ஏதாவது நீ கொஞ்சம் ஏதாவது பண்ண அதுல, அப்புறம் எழுதி இதை மறுபடியும் மறுபடியும் அடித்து அவருக்கு திருப்தி வர்ற வரைக்கும் அதை அந்த வசனத்தை விட மாட்டார். நடிப்பு இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். யதார்த்தமா பண்ணு, யதார்த்தமா பண்ணுன்னு சொல்லுவாரு. அதனால ரொம்ப அது நல்லா இருந்ததுன்னா உடனே பாராட்டுவார். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், எல்லாம் நல்லா பாராட்டுவார். இது ஒன்று. இன்னொரு தனிப்பட்ட சினிமாவுக்கு அப்பாற்பட்ட அவற்றை உள்ள தனி குணம் என்னன்னா, யார் வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் யார் வீட்டு நிகழ்ச்சியாக இருந்தாலும் 90% அவர் வந்து கலந்துப்பாரு, கலந்துக்காம போக மாட்டாரு. வீட்டுக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு சாப்பிட்டுட்டு தான் போவாரு. அது ஒரு அற்புதமான குணம் அவர். எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆபரேஷன் ஆகி இருந்தது. எனக்கு பைபாஸ் பண்ணிக்கிட்டேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அது அவர் எப்படியோ கேள்விப்பட்டு, நான் சொல்லல, அவர் கேள்விப்பட்டு கார் எடுத்துட்டு நேர வீட்டுக்கே வந்துட்டாரு. எப்படி இருக்கு உடம்பு, நல்லா பாத்துக்க, நீ நல்ல நடிகண்டா, ஆமா பாத்துக்க உடம்ப என்ன அப்படி சொல்லிட்டு போனாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
கண்டிப்பாக மகிழ்ச்சியா இருக்கிறது. உண்மையிலேயே அவருடைய இன்னொரு பரிமாணத்தை உங்கள் மூலமாக அறியக்கூடியதா இருந்தது. ஆரம்ப காலத்திலே நீங்கள் ஒரு நாயகனாகவும், அதாவது பல திரைப்படங்களிலே கதாநாயகனாக நடித்திருக்கிறீர்கள். பின்னர் குணச்சித்திர பாத்திரங்களிலே நடித்திருக்கிறீர்கள். பொதுவாக தமிழ் சினிமாவினுடைய தலைவிதி என்னவென்றால், நாயகனாக நடித்தவர்கள் திடீரென்று இந்த குணச்சித்திர பாத்திரங்களை ஏற்பதற்கு தயங்குவார்கள். ஆனால் நீங்கள் வந்து அப்படியான இந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் எந்த விதமான பாத்திரங்களாகவோ இருந்தாலும் அனாயசமாக அதை ஏற்றுக்கொண்டு நடித்தமைக்கு பின்னால் ஏதாவது காரணிகள் இருக்கின்றவா?
அது நான் எது ரொம்ப ஆசைப்படுறது இல்லை. ஏதோ நடிக்க கூப்பிட்டாங்க, நடிச்சேன். பாலச்சந்தர் கூப்பிட்டாரு, நடிச்சேன். இப்படி ஆளாளு கூப்பிடுவாங்க, போய் நடிப்பேன். அந்த எனக்கு இந்த மாதிரி கதை கூட சொல்லுவாங்க, சார் உங்க உங்க கேரக்டர் எப்படின்னாம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க டைரக்டர், உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்க எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நான் செய்ய, கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அது நம்ம டைரக்டர் எப்படி என்ன நினைக்கிறாரோ அப்படி போயிருவேன். ஏன்னா கதாநாயகனா பண்ணலேன்னு வருத்தமே கிடையாது எனக்கு. எந்த கதாபாத்திரத்தையும் கொடுத்த பாத்திரத்தை செய்ய வேண்டும், அவன் தான் கதாநாயகன்.
கண்டிப்பாக
நான் இதைத்தான் பண்ணுவேன், அதான் பண்ணுவேன், இது வேண்டாம் சார் அப்படிலாம் சொல்றதே கிடையாது. இதால் தான் பண்ணுவேன். சின்ன ரோலா இருந்தாலும் சில பேர் கூப்பிட்டா அந்த சின்ன ரோல் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு கதாபாத்திரத்துக்கு என்னை கூப்பிடும்போது மூணு பேர் கூப்பிடுவாங்க. ஒன்னு, கதை எழுதக்கூடியவருக்கு இந்த கதாபாத்திரத்தை டெலிகினேஷன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு எண்ணம் வரும். அல்லது டைரக்டருக்கு என்ன வரும், சார் இந்த ரோல்ல டெலிகினேஷன் பண்ணா நல்லா இருக்கும் சார். அல்லது இந்த ஹீரோ சொல்லுவாரு, அதாவது என்ன சொல்ல போனா தமிழன் ஒரு படம் பண்ணேன் விஜய் கூட, சிகரெட்டை நிறுத்து அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கு நல்ல காமெடி அது. அதுக்கு வேற ஒரு நடிகர் தான் நடிச்சாரு முதல்ல, அவங்களுக்கு விருத்தி இல்ல. உடனே டெல்லி கணேஷன் கூப்பிடுங்கன்னு விஜய் சொன்னாரு. அப்ப யாரோ சொன்னாங்க, சின்ன ரோல் சார் அவர் பண்ணுவாரா மாட்டாரா தெரியல, கேட்டு பாருங்க அப்படின்னாரு. என்கிட்ட சொன்னாங்க, சார் ரெண்டு சீன் தான் வரும், பண்ணுவீங்களாருன்னு. நான் வரேன் சார், யாரும் கூப்பிட்டு நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி அத அங்கீகாரம் அளித்து, இயக்குனரோ எழுத்தாளரோ அல்லது ஹீரோவோ அவர்கள்தான் பிரியப்பட்டு கூப்பிடுறாங்க.
கண்டிப்பா
அப்ப போய் நான் ஒரு சீன்ல பண்ண மாட்டேன், அரை சீன்ல பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பாரதியார் சொன்ன மாதிரி, நமக்கு தொழில் கவிதை, நாட்டு கொழுத்து உழைத்தல், இமை பொழுதும் சோராதிருத்தல் அப்படின்னு பாரதியார். அதே மாதிரி நமக்கு தொழில் நடிப்பு, திரை உலகத்துக்கு உழைத்தல்,
சொல்லும் பொழுது இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். ஒரு பெரும் பொருட்செலவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தினுடைய பிரம்மாண்டம் என்பது அந்த காலகட்டத்திலே பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம். அதாவது அபூர்வ சகோதரர்கள். அந்த அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலே அதுவரை காலமும் ஒரு குணச்சித்திரமாக இருந்த ஒரு டெல்லி கணேஷை ஒரு பிரதான வில்லனாக நடிக்க வைத்திருந்தார் கமல்ஹாசன் அவர்கள். எப்படி அந்த வாய்ப்பு கிட்டியது உங்களுக்கு?
அவரா தான் கூப்பிட்டாரு. நான் கூட சொன்னேன், என்ன சார் வில்லன் குடுக்கிறீங்க எனக்கு, நான் உங்களுக்கு அப்பாவாவும் நண்பராகவும் நடிச்சிட்டேன், வில்லன் நடிச்ச திட்டுவாங்க சார் அப்படின்னு. பரவாயில்ல பண்ணுங்க, இந்த கதா எல்லா பாத்திரத்தையும் பண்ணணும், நீங்க பாருங்க இந்த படத்துல உங்களுக்கு நல்ல பேர் வரும் பாருங்க அப்படின்னாரு. அண்ட் அவர் சொன்னாரு, ஜெய்சங்கர் வில்லனா நடிக்கிறாரு, நாகேஷும் வில்லனா நடிக்கிறாரு. நாகேஷ் எவ்வளவு பெரிய காமெடியன், அவரே வில்லனா நடிக்கிறாரு. நாசர் வந்து எவ்வளவு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவரு ஒரு வில்லன் நடிக்கிறாங்க, அந்த கூட்டத்துல நீங்களும் சேர்ந்துங்க, ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு அவர் தான் தைரியம் கொடுத்தாரு. நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன்.
ஆனால் அந்த பாத்திரம் என்பது மிகவும் இப்பொழுது பார்த்தால் கூட அந்த நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்த பாத்திரத்துக்கு உங்களுடைய நடிப்பு ஒரு தனித்தன்மையாக, அதாவது பொதுவாக ஒரு வில்லன் என்றால் ஒரு வழக்கமான ஒரு வில்லன் என்ற பாணியை விட்டு விலகி வித்தியாசமான ஒரு நடிப்பாக இருந்தது இல்லையா? இன்னொரு பரிமாணம், அது கூட கமல்ஹாசன் அவர்களுடைய இன்னொரு திரைப்படமான அவ்வை சண்முகி. அதிலே அப்படியே லாவகமாக நகைச்சுவை நடிப்போடு லேசான ஒரு வில்லத்தனத்தையும் சேர்த்து கொடுத்திருப்பீர்கள் இல்லையா?
அதுலயே நான் ரொம்ப பயந்தேன், அவ்வளவு பெரிய காமெடி எனக்கு குடுக்கறீங்களே. அடிக்கடி என் மனைவி சொல்லுவாங்க, உங்களுக்கு உங்க பலம் தெரியாது, நீங்க அனுமார் மாதிரி அப்படின்னு. அனுமார் மாதிரி, அனுமாருக்கு அவருடைய பலம் தெரியாது
கண்டிப்பா,
யாராவது சொன்னா தான் புரியும். அத மாதிரி உங்களுக்கு உங்க பலம் தெரியல அப்படிம்பாங்க. அவர் நான் கேட்டேன் அபிஷன் மொழியில, என்ன சார் இவ்வளவு பெரிய காமெடியை குடுக்கறீங்க? அவர் சொன்னாரு, நீங்க மேடையில காமெடி பண்றீங்க, உங்களை சுத்தி இருக்கிற நண்பர் கூட நல்லா சிரிக்க சிரிக்க பேசுறீங்க, எங்கிட்டயும் நிறைய ஜோக் எல்லாம் சொல்றீங்க, உங்களுக்கு அப்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் காமெடி இருக்கு உங்கள்கிட்ட, அதையே நீங்க பயன்படுத்துங்க, தைரியமா பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அதுலயும் நாங்க அதை கலந்துக்கிட்டோம். மற்றபடி என்னால இது பண்ண முடியும், நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சேலஞ்சே பண்ணல, எப்படியோ பண்ணது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான்.
கண்டிப்பா,
குறிப்பா இந்த மணிமன் வந்து என்ன தெளிய தெளிய வச்சு அடிக்கிறது இருக்கு, அது எல்லாரும் பாமர மக்கள் எல்லாரும் ரொம்ப விரும்பி பார்த்தது. அந்த ஒரு சீன் ரொம்ப பாராட்டினாங்க எல்லாரும், தெளிய வச்சு தெளிய வச்சு அடிப்பாங்க. ஏன் சார் தெளிய வச்சு அடிக்கிறீங்கன்னா, நீங்க மயக்கம் வந்தா உங்களை அடிச்சா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனாலதான் தெளிய வச்சு அடிக்கிறோம். அப்படியா, சரி சரி அடிங்களா அப்படின்னு. அந்த சீன் வந்து நல்லாவே இருந்தது.
கண்டிப்பா, இப்படியான நடிப்பை பற்றி பேசும் பொழுது தொடர்ந்து, அதாவது அப்படியான படங்கள் அவ்வை சண்முகி மற்றும் தெனாலி போன்ற படங்களிலும் உங்களுடைய இந்த நடிப்பு நகைச்சுவை நடிப்பு வித்தியாசமாக பேசப்பட்டது. ஆனால் அப்படியான வாய்ப்புகள், அதாவது ஒரு பெரும் வெற்றியை கொடுத்த படங்களுடைய பாத்திரங்களாக நீங்கள் நடித்திருந்தாலும் கூட, அதே பாணியிலான பாத்திரங்கள் பின்னர் வராமை அல்லது வராமல் போனதற்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீர்கள்?
என்ன காரணம், திரைப்படத்தை எல்லாமே மாறிடுச்சு. இப்ப அப்பாவே வேண்டாங்கிறாங்க, அப்பா அம்மா அப்படியே வந்தாலும் அம்மா சரண்யா மாதிரி ஒரு அம்மா வந்தா போறோம்,
அதுவே போதும்.
அந்த அம்மா தான் பாசம் உள்ளவள், நேசம் உள்ளவள். அப்பாவை காட்டுறதே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காலத்துல கதை இருக்கும், ஒரு ஊர்ல அப்பா அம்மா அப்படின்னு கதை ஆரம்பிச்சாங்க. இப்ப அப்பா அம்மா எல்லாம் காட்டுறது இல்ல, ஏதோ ஒரு அருவாள் கத்தி அன்றாய்டு தெரியுது மாதிரி வேட்டி தூக்கி கட்டிக்கணும், சேவ் பண்ணாம இருக்கணும் உடம்பு, தலை வாராத முடி. அதாவது நம்முடைய நாகரிகம் வளர்ந்து விட்டது, கம்ப்யூட்டர் வந்தாச்சு, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைச்சாச்சு. நாம வந்து இப்ப இதெல்லாம் இல்லாத காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு வக்கீல், ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், இப்படித்தான் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் நடிச்சாங்க. பாலும் பணம் பாசம் அளவு பாவ மன்னிப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு டாக்டராகவோ ஒரு வக்கீலாகவோ தான் இருப்பாங்க.
கண்டிப்பா.
இப்ப டாக்டர் வக்கீலுக்கு எல்லாம் வேலையே இல்லை. அதே மாதிரி அப்பாவுக்கும் வேலை இல்லாம போயிடுச்சு. அப்பா இந்த மாதிரி கதாபாத்திரம் செய்வதற்குள்ள ஆள்கள் இருந்தா கூட அவங்களுக்கு தேவைப்படல. அவங்க முழுக்க முழுக்க ஏதோ அருவாள் வெட்டு குத்து, என்னமோ கிராமியம் பேர்ல கிராமம் பேர்ல என்னமோ எடுக்கிறாங்க. ஐம்பது வருஷம் திருப்பி திருப்பி இந்த அப்பாக்களை பார்த்து மக்களுக்கு போர் அடிச்சுட்டு போறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு காலம் வரும், மறுபடியும் சைக்கிள் வரும். இப்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அப்பா ரோல் நடிக்கிறதுக்கு ஆளே இல்ல. மேஜர் சுந்தரராஜன் போயிட்டாரு, ஜெய கணேஷ் போயிட்டாரு, பூர்ண விஸ்வநாதன் போயிட்டாரு.
என்ன
நிறைய பேர் இந்த கதாபாத்திரங்கள் செய்யக்கூடிய அற்புதமான கலைஞர்கள் எல்லாம் அவங்க நம்முடைய இல்லை. இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேர், நாங்க ரெண்டு மூணு தான் இருக்கோம். அதற்கு சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு யாரும் வரவில்லை. நாங்களும் அதை பத்தி நம்ம கவலைப்பட்டு என்ன நாம போய் சொல்ல முடியுமா, ஐயா என்ன கூப்பிடுங்கய்யா, ஐயா என்ன உங்க படத்துல போடுங்கய்யா அப்படின்னு கேட்க முடியாது.
கண்டிப்பா கண்டிப்பா.
ஆகையினால் அங்க சின்ன துறையை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. எங்களுக்கு சின்னத்திரை மனப்பூர்வமா பிடித்தம் இல்லை. ஏன்னா சின்னத்திரை வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்குது, நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு சாப்பாடு போடுது, அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் ரெண்டு மணி நேரம் படம் பார்க்கின்ற ஒரு திருப்தி சீரியல் பார்க்கும்போது வருவதில்லை.
அந்த
அரைச்சமாவே அரைக்கிறாங்க, பேசின டயலாக்கே பேசுறாங்க, இவன் பேசின டயலாக் தான் அவனும் பேசலாம். மூணு வாரமா ஒரே மேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால நமக்கு நடிப்பதற்கு போர் அடிக்குது. இப்ப வந்து ஒரு படத்தை பார்த்தா சிறந்த நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம், ஒரு சீரியல் பத்தி நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்லவே முடியல. ஏன்னா ரெண்டு வாரம் வரும், அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசம் கூப்பிட மாட்டாங்க. அப்புறம் திடீர்னு நம்முடைய கேரக்டர் தட்டி தூசி தட்டி மெதுவா இழுப்பாங்க உள்ள, அப்புறம் ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. இப்படியாகத்தான் போகுது. திரைப்படத்தில் நம்மை கூப்பிடாமல் இருப்பது எதற்காக என்று தெரியவில்லை, ஆனா கூப்பிடாமல் இருப்பது எனக்கு வருத்தம் உண்டு.
நிச்சயமாக, ஏனென்றால் உங்களை போன்ற ஆளுமைகளை இந்த திரையுலகம் இருக்கும் பொழுது இன்னும் பல பரிமாணங்களை காட்டக்கூடியதான வகையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற ரசிகர்களுடைய ஆசையும் கூட. மறக்க முடியாத
கதாபாத்திரங்கள் அமைச்சி நானா பட்டேக்கர் அவங்களெல்லாம் ஹிந்தியில இருந்து கூட்டு வந்து தமிழ்ல பண்ண வைக்கிறாங்க.
ஆமா,
அதெல்லாம் நம்மளால செய்ய முடியும், செய்ய முடியாது ஒண்ணு இல்ல.
கண்டிப்பாக,
சமயத்துல மலையாளத்திலிருந்து நெடுமுடி வேடியை கூட்டு வந்து நெடுமுடி வேணுவை கூட்டு வந்து தமிழ்ல பண்ண வைக்கிறாங்க. அதெல்லாம் இங்க பண்ணுவதற்கு ஆள் இல்லாம இல்லை. ஏன் எடுக்கிறார்கள் என்று கேட்க முடியாது. கேட்டா இவன் பொறாமையில பேசலாம் அப்படின்னு எல்லாரும் நடிக்கிறதா நான்
ஒத்துக்கிறேன்.
இந்தியா எல்லாரும் நடிக்கிறது தான், எல்லாரும் நடிக்கணும். ஆனால் இங்க இல்லைன்னா தானே கூப்பிடணும்.
அதேதான், அந்த பஞ்சம் இருந்தால் தானே தேட வேண்டும் இல்லையா.
நமக்கு நம்மகிட்ட ஒரு பொருள் இல்லைன்னா இம்போர்ட் பண்ணலாம்
கண்டிப்பா.
ஆமா, அப்படி இருக்கும்போது நிறைய பொருள் இருக்கும்போது மறுபடியும் இதுக்கு இம்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல. அது தெரியாது. ஒருவேளை எதிரின்னு ஒரு படத்துல நான் மாதவன் கூட நினைச்ச பயங்கரமான காமெடி அந்த படம். அதுக்கு வந்து ரவிக்குமார் வந்து டெலிகினேஸ் தான் வேணும், நல்லா பண்ணுவாரு அப்படின்னு அவங்க கூட இருக்கிற அசோசியேட் டைரக்டர் எல்லாம் சொல்றாங்க, சார் மறுபடியும் மறுபடியும் எதுக்கு சார் டெல்லி டெல்லின்னு வேற யாராவது போடுங்க சார் அப்படிங்கலாம். அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல ஏன் நாம ஒண்ணு சொன்னா அந்த ஆர்டிஸ்ட் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஆர்டிஸ்ட் தன் பங்குல இருந்து, இந்த கலைஞர் தன்னுடைய பங்குல இருந்து ஏதாவது செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடியவர் டெலிகினேஸ் தான் எங்க சண்டை போட்டு என்ன கூப்பிட்டாரு. ஆனா அந்த படம் நின்னது நல்லா இருந்த ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா, நாங்க என்னுடைய செலக்ஷன் கரெக்டா நீங்க பண்ணதுனால நல்லா இருந்து இவங்க சொல்ற ஆர்டிஸ்ட போட்டிருந்தா சத்தியமா நல்லா இருந்திருக்காது அப்படின்னு அவர்
சொன்னாரு.
எனக்கு வந்த படங்கள் அத்தனையுமே இப்படி வந்ததுதான். நான் போய் யாரையும் கேட்கல, அவங்களா கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு கொடுத்த கதாபாத்திரங்கள்.
இந்த
பாண்டியராஜன் அவர்கள், பாண்டியராஜன் அவர்கள் சின்ன ஒரு குறும்படம் எடுத்தார்கள், ஒரு குறும்படம். அந்த படத்துல ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசர் ரோல் ஒண்ணு பண்ணணும்னு என்னதான் கூப்பாரு. இது ஒரு அற்புதமான கேரக்டர் சார், நீங்க பண்ணா நல்லா இருக்கும், இங்கிலீஷ்லயே பேசணும், அந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் மெடுக்கு உங்கள்கிட்ட இருக்கு அவனு கூப்பிட்டாரு. நான் போய் பண்ணி கொடுத்த ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. அந்த மாதிரி வரணும், தேர்ந்தெடுத்து கூப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அதாவது எனக்கு டெல்லி கிரீஸ் தான் வேணும் அப்படின்னு யார் கூப்பிடுறாங்களோ அந்த கதாபாத்திரம் தான் சிறக்கும் பரிமளிக்கும்.
கண்டிப்பா
நாம போய் ரிக்வஸ்ட் பண்ணி என்ன ரவிக்குமார போய் பார்த்து என்ன சார் மறந்துட்டீங்களா போன படத்துல கூப்பிடலையே என்ன அப்படின்னு கேட்டோம் வச்சுங்களேன், அவரு ஐயோ இவர் கேட்டுட்டானேங்கிறதுக்கு ஏதாவது ரோல் கொடுப்பாரு, அவர் எனக்கு ஒத்து வராது.
நிச்சயமாக
தேடி வந்த கதாபாத்திரங்கள் நிலைத்து நிற்கும், நாம் தேடி சென்றால் அந்த பாத்திரம் நிலைத்து நிற்காதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.
நிச்சயமாக இந்த 31 வருட கால திரையுலக வாழ்க்கையிலே மறக்க முடியாத பாராட்டு என்றால் நீங்கள் எதை காட்டுவீர்கள்?
மறக்க முடியாத பாராட்டுனா ரெண்டு. ஒன்று வந்து பசி என்ற படத்தில் நான் நடித்தேன் ரிக்ஷாக்காரனாக. அப்ப நான் ரொம்ப பிரபலமான நடிகர் கூட கிடையாது, ஏதோ வந்துகிட்டு இருந்தேன் அவ்வளவுதான். அந்த படத்தை முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், அப்போ முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்துட்டு இந்த பையனை கூப்பிடு, இந்த வருஷம் இவனை தான் சிறந்த நடிப்புன்னு பரிசு கொடுக்கும்போது 1980 சிறந்த நடிகர்னு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க பசிங்கிற படத்துக்காக. அது என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம். அந்த படம் அந்த பரிசு கொடுக்கும் பொழுது எல்லா போட்டோகிராஃபரும் சிவகுமார், மனோரமா, சரிதா, இந்த டி எம் சவுந்தரராஜன் இவர்கள் எல்லாம் வாங்குவாங்க, பாக்கியராஜ் எல்லாம் வாங்கினாங்க பரிசு. அவர்கள் வாங்கும் போது நிறைய போட்டோகிராஃபர் எல்லாம் போட்டோ எடுத்தாங்க. நான் போய் எம்ஜிஆர் வாங்கும்போது ஒரே ஒரு போட்டோகிராஃபர் தான் போட்டோ எடுத்தாரு. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கேவலமா போச்சு, எதுக்கு இப்படி பண்றாங்க, சே நான் வந்திருக்கவே கூடாது அப்படி மனசுக்குள்ள நான் நினைச்சேன். நான் நினைத்தது எப்படியோ கண்டுகொண்டு விட்டார்கள் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அது என்ன பண்ணாருன்னா, என்னை கூப்பிட்டு யாருக்கும் கொடுக்காத மரியாதை எனக்கு அவர் கொடுத்தார். என் தோல்ல கைய போட்டு, யார் தோல்லையும் கை போடல, என் தோல்ல கைய போட்டு அங்க இருக்கிற போட்டோகிராஃபர் எல்லாம் பார்த்து எல்லாரையும் ஒரே மாதிரி எடுங்கப்பா
அப்படின்னாரு.
அதுக்கப்புறம் எங்கிட்ட சொன்னா இதெல்லாம் நடக்கும் சினிமாவில, தப்பா எடுத்துக்காங்க, சகஜம், பொறுத்துக்கங்கன்னாரு. சோ ஒரு நடிகர் மட்டும் இல்ல, ஒரு மா மனிதரையும் கண்டேன் அங்கே எம்ஜிஆர் என்ற மனிதரை. அது என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதுக்கு பிறகு கலைமாமணின்னு ஒரு பரிசு கொடுப்பாங்க. அதுக்கு எத்தனையோ முறை என் பெயர் எல்லாம் சிபாரிசு செய்யப்பட்டு போச்சு, யாரும் கொடுக்கல வேண்டான்னு, என்ன எனக்கு கொடுக்கல. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு, முதலமைச்சராக வந்த பிறகு அவங்க எனக்கு கலைமாமணி அவார்டு கொடுத்தாங்க. இது ரெண்டும் அரசாங்க விருதுகள், முதலமைச்சரால் கொடுக்கப்பட்ட விருதுகள். அதனால இது ரெண்டும் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது.
நிச்சயமாக, அதாவது மலையாளத்தில் இருந்தோ அல்லது தெலுங்கில் இருந்தோ, குறிப்பாக மலையாளத்திலிருந்து முரளி, நெடுமுடி வேணு போன்றவர்கள் வந்து இப்படி தமிழ் திரையுலகிலே குணச்சித்திர பாத்திரங்களை ஏற்பது போன்று உங்களுக்கு பிற மொழி படங்களிலே அப்படியான வாய்ப்புகள் வந்தனவா?
வந்தது. ஒரே ஒரு மலையாள படத்துல கூட தேவாசுரம் ஐ வி சசி அவர்கள் இயக்கிய படத்துல எனக்கு ஒரு கதாபாத்திரம் வந்தது. அது நல்ல பேரும் புகழும் கொடுத்தது. இப்ப போக்கிரி ராஜான்னு ஒரு படம் மம்முட்டி கூட நடிச்சேன், அதுவும் நல்ல பெயர் வாங்கி கொடுத்தது. இருந்தாலும் தெலுங்கு படத்தை நிறைய கூப்பிடுறாங்க, நான் போறதில்லை, எனக்கு மொழி தெரியல. மொழி தெரியாமல் அந்த படத்துல நடிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. நமக்கு மொழி தெரிஞ்ச மொழியா இருந்ததுன்னா நம்ம நடிப்பு கொஞ்சம் நல்ல யதார்த்தமா இருக்கும். மொழி தெரியாமல் அவங்க ப்ராம்ப்டிங் பண்ணி அவங்க ஏதாவது அங்கேயும் சொல்லுவாங்க, எத்தொரு மகானுபாவரு எந்தொரு மகானுபாவரு ஏபி சேஸ்டாரு ஏபி சேஸ்டாரு திருப்பி திருப்பி வாமிட் பண்ணி ஒருத்தர் சொல்லி அதை நான் ரிப்பீட் பண்ணி எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. அதனால நான் வந்து நிறைய ஒத்துக்கிறது இல்லை. இப்ப ஹிந்தி படம் கூட ரெண்டு படம் பண்ணேன். அவங்க கூப்பிட்டாங்க, ஏன் கூப்பிட்டாங்கன்னா ஹிந்தி தமிழ் ஆங்கிலம் மூன்றும் தெரிந்து ஒரு நடிகர் வேணும், தமிழ்லயும் பேசணும் ஹிந்திலையும் பேசணும் இங்கிலீஷ்லயும் பேசணும் அப்படிங்கும் போது என்ன கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிட்டு போது நான் ரெண்டு படம் பண்ணேன், சஞ்சய் தத்து கூட ஒரு படம் பண்ணேன், இப்போ ஒரு காமெடி வில்லனா பண்ணிருக்கேன் அந்த படத்துல. இது போன்று அழைக்கின்ற போது பண்றீங்கள, நானா விரும்பி
போறதில்லை.
தமிழ்மொழி படத்துல நடிக்கலையேங்கிற வருத்தமே எனக்கு கிடையாது. ஏன் தமிழ் மொழி இருக்க
கண்டிப்பா
இல்லையா,
அதேதான்
அது போருமே, அதுல எத்தனை காலங்களோட நடிச்சுக்கிட்டே இருக்கலாமே.
நிச்சயமாக நிச்சயமாக
தமிழ் படத்துல என்ன கூப்பிடலேன்னு நினைச்சா நான் வருத்தப்படுவேன், பிற மொழி படத்துல என்ன கூப்பிடலேங்கிறதுக்காக நான் வருத்தப்பட்டதே கிடையாது. பிற மொழிகளை நேசிக்கிறேன், பிற மொழிகளை நேசிக்கிறேன். மலையாள படத்தை பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெடுமுடி வேணு சார் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, திலகன் சார் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், இன்னசென்ட் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுல இந்த கதை மாற்று கருத்து கிடையாது. ஆமா, ஆனால் நம்முடைய மொழியிலே நடித்தாலே போடுங்கிற எண்ணம் எனக்கு உண்டு.
கண்டிப்பாக. திரைப்படங்கள் தவிர்ந்து இப்பொழுது உங்களுடைய இன்னொரு பரிமாணமாக இந்த வாங்க பேசலாம் வாங்க போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடைய பிரதான தயாரிப்பாளராக இருக்கிறீர்கள், அந்த அனுபவம் எப்படி இருக்கிறது?
அந்த அனுபவம் ரொம்ப கஷ்டமான அனுபவம். ஏனென்றால் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களை வந்து கலாய்க்கணும், அவங்களை கேலி பண்ணணும், அவங்க மனசு புண்படாம கேலி பண்ணணும். அதுக்கு ரெண்டு விஷயம், முதல்ல அவங்களை பத்தி எனக்கு தெரியணும்.
நிச்சயமா.
ஏன்னா எனக்கு வந்து இந்த திரைப்படம் பாக்குற பழக்கமே கிடையாது. நான் எந்த படமும் பார்த்தது இல்ல, யாரும் சொன்னா நம்ப மாட்டார்கள். இன்னும் நான் எந்திரன் பாக்கல, மன்மதன் அன்பு பாக்கல, எந்த படமும் பார்த்தது. நான் எந்த சமீபத்துல சமீபம் இல்ல, 25 வருஷமே நான் படம் பாக்குற பழக்கமே கிடையாது. அதனால ஷக்கிலாவோ இன்னொரு நடிகையோ வந்து அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அந்த விஜய் டிவியில உள்ளவர்கள் அவர்களை பத்தி எனக்கு தகவல் எல்லாம் சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு அப்புறம் அந்த வரக்கூடிய ஆட்களை தனியா ரூம்ல உட்கார வச்சு நான் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசி நான் இந்த மாதிரிலாம் கேட்பேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இதனுடைய நோக்கமே மக்கள் சிரிக்கணுங்கிறதா நோக்கமே, வேற உங்களை புண்படுத்தணுங்கிறது அல்ல என் நோக்கம் அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன, நான் வந்து ஒரு இந்த திரையுலகத்துல ஒரு பாசிட்டிவ் ஆர்டிஸ்டாவே இருந்துட்டேன். இதுல யாருக்கு என்ன விருப்பம் வராது என்ன கண்டா, அதாவது என்ன, அதாவது ஒரு தடவை என்னுடைய மகளை ஒரு டிவி சேனல்ல இன்டர்வியூ பண்ணாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, உங்க அப்பாவுக்கு பிடித்த நடிகர் யார் என்று கேட்டார்கள். அதுக்கு என் மகள் பதில் சொன்னால், அவ இப்படி பதில் சொல்ல போறது எனக்கே தெரியாது, எங்க அப்பாவுக்கு எல்லா நடிகரையும் பிடிக்கிறோம், அதை விட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எல்லா நடிகருக்கும் என் அப்பாவை பிடிக்கும்
அப்படின்னாங்க. அட்டகாசம்.
நான் அப்படியே டிவியில உட்காந்து அந்த இன்டர்வியூ பார்த்து கண்ணுல கண்ணீர் வந்துருக்கு. எனக்கு எப்படி சொல்றீங்கன்னு கேட்டாரு. அப்ப அதுக்கு என் பொண்ணு சொன்னா, எங்க அப்பா வந்து ஹீரோவா நடிக்கல, ஃபைட்டிங் பண்ணல, டூயட் ஆடல, வெறும் நாலு முளை வேஷ்டி ஒரு பனியன் சட்டையோடயே 30 வருஷம் நிறைய படங்களை நடிச்சிட்டாரு. அப்படி இருந்தும் என்னுடைய திருமணத்துக்கு, அதாவது என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு அவர் அழைத்த பொழுது கமலஹாசன்ல இருந்து, ஜெமினி கணேஷ்ல இருந்து, விஜயகாந்த்ல இருந்து, ஷோ அவர்கள், பாலச்சந்தர், விசு என்று ஒரு பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் போன்ற திரையுலக ஜாம்பவான்கள் அத்தனை பேரும் வந்தார்கள், நாடக கலைஞர்கள் வந்தார்கள், டிவி கலைஞர்கள் வந்தார்கள். அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், எங்க அப்பாவுக்கு இவ்வளவு நண்பர்களா என்ன, அதனால எங்க அப்பாவுக்கு எல்லா நடிகரையும் பிடிக்கும், அதை விட எல்லா நடிகருக்கும் என் அப்பாவை பிடிக்கும் என்று அன்றுதான் நான் தெரிந்து கொண்டேன். அதனால இந்த வாங்க பேசலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு வர்ற எந்த விஐபி ஆகணும் சரி, யார் சார் அது டெல்லி கணேஷ், அப்ப பரவாயில்ல சார், அவர் ரொம்ப கேள்விப்பட மாட்டார், ரொம்ப கலாட்டா பண்ண மாட்டார், ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லித்தான் வராங்க நிறைய பேர்.
அதனால
எல்லாரையும் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு தொந்தர இந்த கேள்வி கேட்கலாமா உங்கள்கிட்ட, இந்த கேள்வி கேட்கலாமா உங்கள்கிட்ட கேட்டு அவங்களும் தைரியமா கோஆபரேட் பண்றாங்க. அவங்க ஒத்துழைப்பு இல்லையா இந்த வாங்க பேசலாம் வாங்க நிகழ்ச்சி நிச்சயமா நல்லா இருந்திருக்காது. வர்ற கெஸ்ட் எல்லாம் வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க. அதனாலதான் இந்த ப்ரோக்ராம் வெற்றி அடையதா தவிர என்னால இல்லது.
ஆனால் இது ஒரு கூட்டு முயற்சி. நீங்கள் உங்களோட
எனக்கும் சேனலுக்கும் பயங்கர சண்டையே வரும். அவங்க சில கேள்வி எல்லாம் கேட்க சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன் சார், கேட்க கூடாது சார். அவருடைய அனுபவம் என்ன அதை நான் கேட்க மாட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க பிளீஸ், இந்த கேள்வி வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அந்த சேனலும் எனக்கு நல்ல உரிமை கொடுத்துருக்காங்க, சரி அவருக்கு விட்டுருங்க, அவர் நல்லா பண்றாரு, அவருக்கு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு. அதனால இந்த ப்ரோக்ராம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கூட்டு முயற்சியிலும் நல்லா இருக்கு.
நிச்சயமாக இந்த 31 வருட கால விளிம்பிலே இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு லட்சிய பாத்திரத்தை நடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை உங்களுடைய அடிமனதில் இருந்தாலும் இன்னும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கின்றதா?
இருக்கு இருக்கு இருக்கு. இப்ப வியட்நாம் விடுங்கல சிவாஜி கணேசன் பண்ண கதாபாத்திரம் வயசான கதாபாத்திரம் தான். அது அந்த கதை அன்னைக்கும் பொருந்தும் இன்னைக்கும் பொருந்தும். அதாவது கூட்டு குடித்தனம், தனி குடித்தனம், இந்த காலகட்டத்திலும் பொருந்தும். அது காலங்காலமாக உள்ள சப்ஜெக்ட் அது வியட்நாம் வீடுங்கிறது. அது மாதிரி கௌரவம்ங்கிற ஒரு படம் பண்ணாரு, அதெல்லாம் வயசான கதாபாத்திரங்கள். நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா அந்த அது இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வயசான கதாபாத்திரங்கள்
தான்.
அத மாதிரி எனக்கு வந்தா பண்ணணும் வரலையே அப்படிங்கிற இயக்கம் உண்டு. சிவாஜி கணேசன் மாதிரி பண்ணலையேங்கிற இயக்கம் அது நியாயமான இயக்கம் தானே.
கண்டிப்பா.
தில்லான மோனாம்பல்ல சிவாஜி கணேசன் நாகசுர வித்வானா பண்ணாரு. எனக்கு எங்கேயாவது நாகசுர வித்வான் மிருதங்க வித்வானா பண்ணியாச்சு. டி எஸ் பாலையாவுடைய தவில், தில்லான மோனாம்பல், சிவாஜி கணேசனுடைய நாதசுரம், இது போன்ற கதாபாத்திரங்கள் எனக்கு வரணும், அதை பண்ணணுங்கிற ஆசை இருக்கு எனக்கு.
நிச்சயமாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலேயே கூட வேண்டும் என்று ரசிகனாக இருந்து நானும் உங்களோடு சேர்ந்து அந்த ஆவலை காத்திருக்கின்றேன். இவ்வளவு நேரமாக, அதாவது 31 நிமிடங்களாக உங்களுடைய 31 வருட கால திரையுல வாழ்க்கையினுடைய பல வெளிப்பாடுகளை இந்த வானொலி மூலமாக பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது டெல்லி கணேஷ் அவர்களே. அதாவது
வானொலி மூலமாக வெளிநாட்டில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களோடு பேசக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர்கள். உங்களது வானொலி நிலையம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. சத்தியமாக உங்களை எல்லாரையும் நான் நேரில் வந்து பார்க்க முடியாது, ஆனால் அந்த வானொலி ஒரு பாலமாக இருந்து என்னையும் என்னுடைய ரசிகர்களையும் இணைத்து வைக்கிறதே உங்களுடைய பணி சிறக்க வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், என்னுடைய வாழ்த்துக்கள்.
நன்றி. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம்.
வணக்கம். வணக்கம். தேங்க்யூ.
டெல்லி கணேஷ் அவர்களுடைய பேட்டியை ஒழுங்கு செய்திருந்த நண்பர் ராகவன் அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தியை அடுத்து தருகின்றேன். டெல்லி கணேஷ் அவர்கள் அம்பத்தூர் ஹியூமர் கிளப் நடத்திய கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாராம். அப்போது அவர் சில நகைச்சுவை காட்சிகளை விவரித்தாராம். அதிலிருந்து ஒரு பகுதி. ஒரு நாள் ஏவிஎம் படப்பிடிப்பு நிலையத்தின் பின்புறம் உள்ள சுடுகாட்டிலே ஒரு படத்திற்கான ஷூட்டிங் எடுத்தார்கள். நான் அங்கே நடிக்க சென்றிருந்தேன். லஞ்ச் பிரேக்கின் பொழுது அந்த சுடுகாட்டின் நிஜமான வெட்டியானுடன் அவரை பற்றியும் அவர் செய்யும் வேலைகளை பற்றியும் பேச்சு கொடுத்ததில் அவர் நெருங்கிய நண்பர் போல என்னிடம் பேச ஆரம்பித்து விட்டார். அவருக்கு லஞ்ச் வரவழைத்து கொடுத்து மேலும் குஷிப்படுத்தினேன். மாலை ஷூட்டிங் முடிந்து எல்லோரும் சென்று விட்டோம். அதற்கு அப்புறம் வேறு ஷூட்டிங்குகளில் கலந்து கொண்டதனால் அதை பற்றி மறந்தே விட்டேன். ஒரு 15 நாள் கழித்து கோடம்பாக்கத்திலே என் கார் சிக்னலுக்காக காத்திருந்த பொழுது காரை ஓட்டி வந்த என்னை அந்த வெட்டியான் சைக்கிளில் இருந்தவாறே பார்த்து, என்ன சார் அங்கே எப்போ வர்றீங்க? இப்படி ஒரு அணுகுண்டை வீசினார். நான் ஆடி போய்விட்டேன். அந்த இடத்திலே அந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. இருந்தாலும் சமாளித்து கொண்டு அவனிடம், இல்லப்பா எனக்கு இன்னும் 3-4 கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அது முடிந்ததும் நானே வந்து விடுவேன் என்றேன். அதற்கு அந்த வெட்டியான், ஐயோ சார் நான் அந்த அர்த்தத்தில் கேட்கவில்லை, மறுபடியும் ஷூட்டிங்குக்காக எப்போ அங்க வர்றீங்க என்றுதான் கேட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்குங்க என்றான். இதை அப்போதே இப்படி கேட்டிருக்க வேண்டியதுதானே என்று அவனிடம் நான் சொல்லவும் சிக்னல் விழவும் சரியாக இருந்தது. அப்புறம் நான் காரை கிளப்பிக் கொண்டு போய்விட்டேன்.